பொது காலம் நான்காம் ஞாயிறு ஞாயிறு சிந்தனை. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை.
எனதருமை அன்புள்ளங்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறும் இந்த வார்த்தைகள் இறைவாக்கினர்களை பற்றி சிந்திக்க நம்மை அழைக்கின்றன. இறைவாக்கினர்கள் என்ற சொல்லை கேட்டதும் அது நமது பணியல்ல என்று சொல்லி தப்பித்துக் கொள்ளும் பழக்கம் நம் அனைவரிடமும் உள்ளது. இது இன்று நேற்று எழுந்த பழக்கம் அல்ல அன்பர்களே. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இதை நாம் காண்கின்றோம். நான் சொல்வதை மக்களிடம் சொல் என்ற கட்டளை இறைவனிடமிருந்து வந்ததும் பல வழிகளில் தப்பித்து ஓடியவர்களை நாம் பழைய ஏற்பாட்டில் சந்திக்கின்றோம். இறைவாக்கினராய் மாற ஏன் இந்த பயம் தயக்கம்? இறைவாக்கினர் கூட்டத்தோடு கூட்டமாய் கலந்து மறைந்து போகாமல் தனித்து நிற்க வேண்டியவர்கள் என்பதே இந்த பயத்தின் முக்கிய காரணம் என்று நான் கருதுகின்றேன். தனித்து நின்றால் தலைவலிதான், எனவே கூட்டத்தோடு கரைந்துவிடு என்பதே இன்றைய உலகம், அதிலும் குறிப்பாக விளம்பர வர்த்தக உலகம் சொல்லித்தரும் மந்திரம். இந்த சூழலில் விவிலியத்தின்படி, நன்னெறியின்படி, குறிக்கோளின்படி வாழ்வது எளிது அல்ல. அப்படி வாழ்வதால் நாம் தனிமைப்படுத்தப்படுவோம் என்ற பயமே குறிக்கோள்களை கைவிட வைக்கின்றது.
உலகமனைத்தும் ஒரே வகையான கருத்து வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படும் போது தனித்து நிற்பது அல்லது எதிர்நீச்சல் அடிப்பது இளையோருக்கு தேவை என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி கூறி வந்துள்ளார். நம்பிக்கை இழக்கும் வகையில் ஊடகங்கள் நம்மீது திணித்து வரும் செய்திகளை நம்பாமல் இறைவன் மீதும் மனிதர்கள் மீதும் நம்பிக்கையை வளர்ப்பது இளையோரின் மிக முக்கிய கடமை என்பதையும் திருத்தந்தை வலியுறுத்தி வருகின்றார். எதிர்த்து நிற்பதும் எதிர்நீச்சல் போடுவதும் இறைவாக்கினர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு முக்கிய கடமை என்பதை இன்றைய ஞாயிறு வாசகங்கள் கூறுகின்றன. தான் பிறந்து வளர்ந்த ஊராகிய நாசரேத்துன் தொழுகை கூடத்தில் தன் பணிவாழ்வின் கனவுகளை இயேசு பறைசாற்றினார் என்று சென்ற ஞாயிறு நாம் சிந்தித்தோம். அதன் தொடர்ச்சியாக இயேசு தொழுகை கூடத்தில் இருந்தவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகனல்லவா எனக் கூறி எல்லோரும் அவரை பாராட்டினர் என்று இன்றைய நற்செய்தி ஆரம்பமாகின்றது.
அன்பு இதயங்களே, ஆரம்பம் அழகாகத்தான் இருந்தது, ஆனால் தொடர்ந்து நடந்தது ஆபத்தாக மாறியது. தன் சொந்த ஊரில் இயேசு ஒரு சில உண்மைகளை சொல்ல ஆரம்பித்தார். வளர்ந்த ஊர் என்பதால் சிறுவயதிலிருந்து இயேசு அங்கு நிகழ்ந்த பல காரியங்களை ஆழமாக அலசி பார்த்தவர். அவர்கள் எல்லாருக்குமே தெரிந்த பல சங்கடமான உண்மைகளை அவர் சொல்ல ஆரம்பித்தார். சங்கடமான உண்மைகள் ஒவ்வொன்றாக வெளிவந்தபோது அவர்கள் அதுவரை இயேசுவின் மீது வைத்திருந்த ஈர்ப்பு, மரியாதை, மதிப்பு ஆகியவை கொஞ்சம் கொஞ்சமாய் விடைபெற ஆரம்பித்தன. இவர் யோசேப்பின் மகன் என்று இயேசுவின் பூர்வீகத்தை அவர்கள் அலசிய போது அதை நினைத்து பாராட்டியதாக நற்செய்தி சொல்கின்றது. ஆனால் அன்புள்ளங்களே, பல நாடுகளில் பூர்வீகத்தை கண்டுபிடிக்க நாம் எடுக்கும் முயற்சிகள் பாராட்டுக்காக அல்ல, மாறாக தேவையற்ற குப்பைகளை கிளற என்பது நமக்கு தெரிந்த உண்மை.
உண்மை கசக்கும், எரிக்கும், சுடும். உண்மை பல வேளைகளில் நம்மை சங்கடப்படுத்தும், நம் தவறுகளை தோலுரித்து காட்டும். உண்மையின் விளைவுகளை இப்படி நாம் பட்டியலிடும் போது உண்மையின் மற்றொரு பக்கத்தையும் நினைத்து பார்க்க வேண்டும். உண்மை விடுவிக்கும், உண்மை மீட்பை தரும்.
என்னை தேர்ந்து கொண்டே என்னுள் மாவியை தங்கச் செய்யும், என்னுள் மாவியை தங்கச் செய்யும். இதுவும்
எனது அருமை அன்புள்ளங்களே, உண்மை விளைவிக்கும் சங்கடங்களை சமாளிக்க முடியாமல் பல நேரங்களில் உண்மையை மறைத்துவிட அழித்துவிட முயற்சிகள் நடக்கின்றன. உண்மை பேசும் இறைவாக்கினர்களின் செயல்பாடுகளை பல வழிகளில் நிறுத்த முயன்று எல்லாமே தோல்வி கண்ட பின் இறுதியில் அந்த இறைவாக்கினரின் வாழ்வையே நிறுத்த வேண்டியதாகின்றது. உண்மையை சொல்பவருக்கும் உயிர்ப்பலிக்கும் அப்படி ஒரு நெருங்கிய உறவு உண்டு.
இன்று நற்செய்தியில் இயேசுவுக்கும் அந்த நிலைதான். இயேசு சொன்ன உண்மைகளை கேட்க முடியாமல் அவ்வூர் மக்களுக்கு, முக்கியமாக தொழுகை கூடத்தை நடத்தி வந்த மதத் தலைவர்களுக்கு ஏற்பட்ட கோபம் கொலை வெறியாகின்றது. எனவே அவர்கள் அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர் என்று இன்றைய நற்செய்தியில் வாசிக்கின்றோம். இயேசுவை மலையுச்சிக்கு இழுத்துச் சென்றனர் என்ற கருத்தை விவிலிய ஆய்வாளரான அருள்பணி இயேசு கருணா அவர்கள் பல்வேறு கோணங்களில் சிந்தித்துள்ளார். இதோ அவர் வழங்கும் எண்ணங்கள்.
நாசரேத்து மக்கள் இயேசுவை மலையுச்சிக்கு அழைத்துச் செல்லும் நிகழ்வு இயேசுவின் சோதனையை நினைவுபடுத்துகின்றது. இயேசுவை சோதித்த சாத்தானும் அவரை மலையுச்சிக்குத்தான் அழைத்துச் செல்கின்றான். இதை லூக்கா நற்செய்தி 4 பிரிவின் துவக்கத்தில் நாம் காண்கின்றோம். அதைத் தொடர்ந்து இயேசு நாசரேத்திற்கு வந்த பிறகு மீண்டும் அவரை மக்கள் மலையுச்சிக்கு இழுத்துச் சென்றனர். இது இயேசுவின் பணிவாழ்வில் வந்த 2 சோதனை என்று நாம் சிந்திக்கலாம்.
இயேசுவுக்கு வந்த இந்த 2 சோதனையை மார்ட்டர் காம்ப்ளெக்ஸ், அதாவது உயிரை மாய்த்து கொள்ளும் சோதனையாக எண்ணி பார்க்கலாம். இந்த சோதனை பழைய ஏற்பாட்டில் எலியா மற்றும் எரேமியா இறைவாக்கினர்களுக்கும் வருகின்றது. தங்களையும் தங்கள் பணியையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத போது தங்கள் உயிரை மாய்த்து கொள்ள எண்ணுகின்றனர். உயிரை மாய்த்து கொள்ளுதல் இதற்கு தீர்வாகுமா? நீ மறைசாட்சியானால் எல்லோரும் உன்னை மதிப்பர் என சாத்தான் நம் உள்ளத்தையும் சோதித்து பார்க்கின்றான். வாழ்வில் வரும் எதிர்ப்புகளைக் கண்டு பயந்து ஓடிவிடச் சொல்கின்றான். அல்லது எதிர்ப்புகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் எளிதான வழி தற்கொலை என்றும் சொல்லித் தருகின்றான்.
அன்பு இதயங்களே, மலை உச்சிக்கு இழுத்துச் செல்லப்பட்ட இயேசு அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார் என்று இன்றைய நற்செய்தி முடிவடைகின்றது. அவர் நம்மைப் போல் ஒரு சராசரி மனிதராக இருந்திருந்தால், இந்த அனுபவம் எனக்கு போதும், நான் ஏன் இந்த ஊருக்கு உண்மைகளைச் சொல்லி ஏச்சும் பேச்சும் பெற வேண்டும், தேவையில்லை இவர்கள் உறவு என்று இயேசு ஒதுங்கிப் போயிருப்பார். ஆனால் அன்று தன் சொந்த ஊரான நாசரேத்தில் உண்மையை பறைசாற்றத் துவங்கிய இயேசுவின் நற்செய்தி பணி கல்வாரி மலை உச்சி வரை தொடர்ந்தது. இயேசு செய்ததைப் போல நம்பிக்கையுடன் நற்செய்தி பணியை தொடர்ந்து செய்வதற்கு நமக்கு துணிச்சல் இருக்கின்றதா?
மேலும் மலை உச்சிக்கு ஏற்றி இயேசுவை தங்களிடமிருந்து அந்நியப்படுத்திவிட நினைக்கின்றார்கள் மக்கள். இன்று நம் வாழ்வும் வழிபாடுகளும் கூட இயேசுவை பல நேரங்களில் நம்மிடமிருந்து அந்நியப்படுத்திவிடுகின்றன. மலையுச்சியை மற்றொரு கோணத்தில் பார்த்தால், இன்று கடவுளுக்கு பதிலாக நாம் மற்ற பொருட்களை உச்சத்தில் ஏற்றி வழிபட்டு வருகின்றோம், அல்லது எங்கள் கடவுள்தான் மேன்மையானவர் என மற்ற கடவுளர்களை உச்சியிலிருந்து தள்ளி கொல்ல பார்க்கின்றோம்.
அன்பு இதயங்களே, கடவுளை நாம் நம் வாழ்விலிருந்து ஒழித்துவிட நினைத்து அவரை உச்சிக்கு அழைத்துச் சென்றாலோ, அல்லது ஊரோடு ஒத்து வாழ்தல் என்ற பெயரில் படைக்கப்பட்ட பொருள்களை உச்சியில் வைத்து கொண்டாட நினைத்தாலோ, இறைவன் தொடர்ந்து நம் நடுவே நடந்த வண்ணம் இருப்பார். ஏனெனில் அவர் கடவுள். உச்சிகளை விரும்பாத அந்த இறைவனை, நம் நடுவே நடந்து வரும் அன்பு இறைவனை அடையாளம் கண்டுகொள்ள இறைவன் நமக்கு அருளொளி தர வேண்டும் என்று மன்றாடுவோம்.
துணையாளரை எமக்கு தந்தருளும், உண்மையை எமக்கென்றும் வெளிப்படுத்தும் துணையாளரை எமக்கு தந்தருளும்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.